இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையிலே நடக்க போகிற காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையிலே 1000 ஆண்டாட்சிக்கு பின்பதாக என்ன நடக்கும் என்கிற காரியத்தை இன்று நாம் சிந்திப்போம். நாம் கடந்த 2-3 வாரங்களாக 1000 ஆண்டு ஆட்சியில் பங்கடைகிறவர்கள் யார், அவர்களை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், மேலும் 1000 ஆண்டு ஆட்சி செய்கிறவர்கள் யார், தேவன் அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்கிற காரியங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பதாக என்ன நடக்கும். தானியேல் 12 அதிகாரம் 1-2 வார்த்தைகளை வாசிப்போம். தானியேல் 12:1-2. போதும். மிகாவேல் தூதன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி இந்த பூமியில் தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுவான். அப்போ உபத்திரவ காலத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மிகாவேல் தூதன். அந்த மிகாவேல் தூதனுடைய சத்தம் 144,000 பேருக்கும் கேட்கும். எப்படி கர்த்தர் ஆரவார சத்தத்தோடு பூமியில் இறங்கி வரும் பொழுது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆரவார சத்தம் கேட்கும். அதே மாதிரி 144,000 பேருடைய வரிசையில் பங்கடைய போகிறவர்கள் யார் யாரோ அவங்க எல்லாத்துக்குமே மிகாவேல் தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும். அப்போ மிகாவேல் தூதன் 7 வருஷத்துக்கு உபத்திரவ காலத்தினுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் 2 வசனம் வாசிப்போம். போதும். பூமியின் தூளிலே அப்படின்னா பூமியின் தூள் அப்படின்னா எழுத்தின்படி மரணம் அடைந்தவர்கள் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 2வது அர்த்தம், பூமியின் தூள்னா என்னவா இருக்கும், பூமியின் தூள்னா என்ன, அதான் மண்ணு. அந்த பொருள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் அது எழுத்தின்படி ஒண்ணு, எழுத்தின்படி கரெக்ட். 2வது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் இருக்காங்க இல்ல. பூமியின் தூள்னா வசனம், பூமினாவே முதல் அர்த்தம் பூமி எழுத்தின்படி, 2வது அர்த்தம் பூமினா என்ன, தேவனுடைய வார்த்தை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படின்னா அவர் நடந்து போன அடிச்சுவடுகளை எழுதுனது தான் பைபிள். அதனால தான் அவர் வந்து பூமி எனது பாதப்படின்னு சொல்றார். அப்ப பூமியின் தூளிலே அப்படின்னா வசனத்திலே, வசனம் அறிவிக்கப்படும் போது அந்த வசனத்தை கேட்டு 3 வகையான ஜனங்கள் எழுந்திருக்க போறாங்க. அதுல அநேகர் நித்திய ஜீவனுக்கும் எழுந்திருக்க போறாங்க, நித்திய நிந்தைக்கும் எழுந்திருக்க போறாங்க, நித்திய இகழ்ச்சிக்கும் எழுந்திருக்க போறாங்க. அப்படின்னா 3 பேரும் நித்திய ஜீவனுக்கு தான் போக போறாங்க. ஆத்மா உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆத்மாவை ஆண்டவர் அழிக்கிறது இல்லை. மோட்சத்தில் இருந்தாலும் நித்திய ஜீவன் தான், நரகத்தில் இருந்தாலும் நித்திய ஜீவன் தான். ஆண்டவர் உருவாக்கின ஆத்மாக்களை இல்லாமல் ஆக்கிறது இல்லை. உருவாக்குனது உருவாக்குனது தான். ஒன்னா அவங்களுக்கு மோட்சம், இல்லாட்டினா நரகம். நித்தியம் நரகனால நித்தியம், ரெண்டும் நித்தியம் தான், ரெண்டு நித்தியம் தான். இதுல மூணாவது ஒரு குரூப் இருக்காங்க, நித்திய நிந்தை. இங்கிலீஷ் பைபிள நல்லா பார்க்கலாம். நித்திய நிந்தை அப்படின்னா மோட்சத்திலையும் இல்லாம நரகத்திலையும் இல்லாம ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த டாபிக்கை வந்து கிறிஸ்தவ சமுதாயம் பேசுறது இல்லை, ஆனால் அநேக மதங்களில் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் பைபிளும் அதை ஆதரிக்குது. மோட்சத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம இடப்பட்ட நிலைமையில ஒரு குரூப் ஜனங்க வாழ்றாங்க. அது என்னங்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம் தெளிவாக. இன்றைக்கு மோட்சத்துக்கு போகிற, நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறவங்க நித்திய ஆக்கினி தீர்ப்பு அடைகிறவங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது குறிப்பாக 1000 ஆண்டாட்சிக்கு பின்பாக நடக்க போகிற சம்பவம். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 1-4 வரை. போதும். 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்றாருனா, முதலாவது அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிச்சி நேரம் நரகத்தில் போட்டுறாரு. அதோடு கூட அவனை பின்பற்ற ஜனங்களும் நரகத்தில் தள்ளிடுறாரு. சாத்தான் என்ன பண்றாரு, கட்டி 1000 வருஷத்துக்கு அவனை ஒரு இடத்துல வச்சிடுறாரு. 1000 வருஷத்துக்கு கட்டி வச்சேன்னா என்னாகும், இப்போ பூமியில் யாரை விழுங்கலாமோ என்று பட்சிக்கிற சிங்கம் போல அளந்து சென்றிருக்கிற அந்த ஆவி கட்டி வைக்கப்படும். 1000 ஆண்டு ஆட்சியில் தீமை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா சாத்தானை கட்டி வச்சாச்சு, சாத்தான் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி அந்தி கிறிஸ்தனுடைய ஆவியும் இல்லை, கள்ளத்தீர்க்க தரிசனுடைய ஆவியும் இல்லை. யாரும் களத்திற்கு தரிசனம் சொல்ல மாட்டாங்க, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி யாரும் உருவாக மாட்டாங்க. ஆனால் பைபிள் இன்னைக்கு இருக்கிற பைபிள் தான் 1000 ஆட்சிக்கு இருக்கும். ஆமாம், ஒன்று தான், சாத்தானும் பிசாசு வலிச்சற்பம் எல்லாம் ஒன்று தான். அது 1000 வருஷம் கட்டி வச்சாச்சு, அது எந்த தொந்தரவும் பண்ணாது. ஆனால் 1000 வருஷம் முடிஞ்சு 7 வருஷத்துக்கு ஆண்டவர் அவுத்து விட்ருவார். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்தில் அது கொஞ்சம் நிறைய வேலைகளை பண்ணோம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ கட்டி வச்சாச்சு, 144,000 பேர் உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட 1000 ஆண்டு ஆட்சியிலே பங்கடைவார்கள். அப்போ இந்த 144,000 பேர் 1000 ஆண்டு ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாகவே உயிர் தெழுந்து தங்களுடைய கிரீடங்களை பெற்றுக்கொள்வார்கள். இது முதலாம் உயிர் தெழுதல். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 1000 ஆண்டு ஆட்சியில் எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏசையா 65:19-20 1000 ஆண்டு ஆட்சியினுடைய சூழ்நிலை என்னன்னு பார்ப்போம். ஏசையா 65:19-20 ஆ போதும். ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் பிறந்தா மரணம் இல்லை, எப்போ தேவனுடைய வார்த்தை கீழ்படிச்சிருந்தா. இன்னைக்கு வாலிபங்கிறது 25-30 வருஷம் ஆச்சுன்னா வாலிபன் சொல்கிறான். ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் வாலிபம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 100 வருஷம் ஆனால் தான் அவன் வாலிபன். குழந்த 100 வயசு ஆனதான் வாலிபன். நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே நடப்பாங்க. குழந்த 1 வயசுல பேசுற மாதிரி பேசிடுவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. 100 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். ஆமா, வாலிப மாதிரியே இருப்பாங்க. ஆமா, 100 வயசுல தான் அநேகம் பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா தேவனுக்கு கீழ்படியாம போகும்போது தேவதூதர்களால் தண்டிக்கப்பட்டு என்னாகன்னு கேட்டிங்கன்னா 100 வயசு ஆகும்போது அடி வாங்கியே சாவான். கொஞ்சம் பேர் ஒரு குரூப்பு அடி வாங்கியே சாவான், தேவதூதர்கள்ட்ட அடி வாங்கியே சாவான். அப்போ 3 வகையான ஜனங்கள் இங்கே இருப்பாங்க. ஜனங்கள் 144,000 பேர், அதுக்கப்புறம் தேவதூதர்கள். 3 வகையான ஜனங்கள் இந்த பூமியில் இருப்பாங்க. தேவதூதர்கள் தேவனுடைய ஆட்சியை நிறைவேற்றுவார்கள். ஆமாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தேவதூதர்கள் தான். மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதிகாரிகள் யாருன்னு கேட்டிங்களா 144,000 பேர் இல்லை, மனுஷர்லேருந்து மரித்து உயிர் திறந்தவங்க 144,000 பேர். இவங்க அதிகாரிகள், இந்த அதிகாரிகள் கீழே தான் தேவதூதர்கள் இருப்பாங்க. தேவதூதர்களை மேலே வச்சா என்ன ஆகும், அப்புறம் லூசிஃபர் எப்படி பிரச்சனை பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதிகாரிகள் வந்து மனுஷர்களிருந்து மரித்து உயிர் தெழுந்தவர்கள். அப்போ தேவதூதர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இதில் ஜனங்க 1000 ஆண்டாட்சியில் பழகி பெறுவாங்க. சுமார் 1000 ஆண்டாட்சியில் பிரவேசிக்கிறது 100 கோடி ஜனத்துக்கு மேலே இருக்கும். அப்போ 100 கோடி ஜனங்கள் போகும்போது ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆதாம் நிறைவேற்றலை. அதுக்கு பின்னால் வர சந்ததியிலாவது நிறைவேற்றுச்சான்னு பார்த்தா அவங்களும் நிறைவேற்றலை. இப்போ பூமியில் கொஞ்சம் இடத்துல தான் ஜனங்கள் இருக்காங்க, முக்காவாசி இடம் காலியாக கிடக்குது, காடாக இருக்குது. ட்ரெயினில் நாம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனோம்னா 8 மணி நேரம் எந்த இடத்துலையும் நிற்காமல் போகும் ட்ரெயினு. ஆமாம், வெறும் காடு தான், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. ஆமாம், போனவங்களுக்கு தெரியும். சென்னையிலேருந்து ஆந்திரா பக்கம் அப்படி தாண்டி போயாச்சுன்னா ஹைதராபாத் வரைக்கும் போகும்போது வெறும் காடு தான், ஜனங்களே இல்லை. அப்போ பழுகி பெருகி பூமியை நிரப்புவார்கள். அப்படின்னா பூமியை நிரப்பியிருப்பாங்க, கடலும் ஜனங்களால் நிறையப்பட்டிருக்கும். கடலுக்கு மேலே எல்லாம் பட்டணங்கள் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடலுக்கு மேலே இப்போ தான் ஆமாம் பட்டணம் வந்துட்டுருக்குது. கடலுக்கு கீழேயும் பட்டணங்கள் வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது பூமியும் கடலும் தேவனுடைய ஜனங்களால் நிறையப்பட்டிருக்கும். ஆஸ்பத்திரி மட்டும் இருக்காது 1000 ஆண்டாச்சில், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஆமாம், வியாதியே இருக்காது. ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், வேலை கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்கும், போக்குவரத்து அரசாங்கம் பார்த்துக்கும். மனுஷன் எதை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது என்னன்னா தினந்தோறும் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1000 ஆண்டு ஆட்சியில் புது பைபிள் இல்லை, இதே பைபிள் தான், அதில் மாற்றமே இல்லை. இப்படி இருக்கும்போது ஜனங்கள் பழகி பெருகி வந்துட்டு இருக்கும்போது பிறந்தா 100 வயசு வரைக்கும் இருக்கிறவன் பாலகன், அது கீழ்ப்படியாமல் போய் அடி வாங்கி 100 வருஷத்துக்குள்ளே செத்துருவான். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படியறவர்களாக இருந்தால் அவங்க 1000 ஆண்டாச்சு தாண்டியும் போகலாம். ஏன்னா ஆதாம் காலத்தில் வயசு 600, 700, 800 நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திரும்பவும் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து 1000 ஆண்டாச்சு முடிவிலையும் அதே மாதிரி தான், 1000 ஆண்டாச்சு முடிவிலையும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க 1000 ஆட்சியிலிருந்து திருப்பியும் மேலே போகலாம். முதலாம் உயிர்த்தெழுதல் எழுந்தவங்க 144,000 பேர். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 1000 ஆட்சியில் இருக்கிற ஜனங்கள், இங்கிருந்து போகிற ஜனங்க தான். ஆமாம், 100 கோடி ஜனங்கள் அநேகமாக இன்னைக்கு இருக்க ஜனங்கள்லேருந்து 1000 ஆட்சிக்குள்ளே நேரடியாக போவாங்க. அதைத்தான் போன வாரம் தெளிவாக பார்த்தோம். 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் தாண்டி இருப்பாங்க. ஆ, 1000 வருஷத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வயசு எவ்வளவு இருக்கும்? சிலவங்களுக்கு 900 இருக்கும், சிலவங்களுக்கு 800 இருக்கும். ஏன்னா லேட்டாக பிறக்கிறாங்கல்ல, அதான் இப்போ உடனே போகிறவங்களுக்கு 1000 இருக்கும், இன்னும் லேட்டாக பிறக்கிறவங்களுக்கு வயசு குறைஞ்சிட்டு தானே வரும். 800, 700 லேட்டாக பிறக்க அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். 1000 ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது கடைசியில் 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது. 1000 ஆட்சியினுடைய முடிவில் கடைசி 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்க யாருக்கா தெரியுமா? புதிய வானம், புதிய பூமி. அதுக்கு அடுத்தது புதிய வானம், புதிய பூமி. அது எவ்வளவு நாள்? புதிய பூமி. இப்போ வந்து 1000 ஆண்டாச்சு, 1000 வருஷத்துக்கு 1000 வருஷம் முடிச்சோன்னா புதிய வானம், புதிய பூமி எவ்வளவு நாளைக்கு? ஏன்னா இந்த நித்தியம்தான், இந்த நித்தியம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். புதிய வானம், புதிய பூமி எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? எப்படி 50 வருஷம்? இது 1000 வருஷத்தாக இருக்குது, அப்புறம் எப்படி அது 50 வருஷத்துக்கு இருக்கும்? இல்லை, 50,000 வருஷம் எப்படி கணக்கு போட்டீங்க? ஓ, கணக்கு எப்படி போடுறதுன்னா, ஒரு ஓய்வு நாள் 1000 வருஷம் அப்படின்னா 7 ஓய்வு நாள் ஆகும்போது 49 வருஷம். அப்புறம் யூப்ளி வருஷம் கொண்டாட சொல்லியிருக்கு, அந்த யூப்ளி வருஷம்தான் புதிய வானம், புதிய பூமி. சோத்ரம். இப்படி போகும்போது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது ரகசியமாக அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி இப்போ வளர்ந்து 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 வர சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தலைவன் கிடைச்சா நல்லாயிருக்கும். எத்தனை நாளைக்கு இந்த அரசாங்க அதிகாரிகளும் தேவ தூதர்களும் நம்மளை இந்த வேலை செய்ய சொல்கிறாங்க, அந்த வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இப்படியே இருப்பாங்க. இப்படியே இருந்து 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 வரும்போது 1000 ஆண்டாச்சு கடைசியில் வரும்போது 500 வருஷம், 600 வருஷம், 800 வருஷம் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாம் கிங்காங் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், பயங்கரமாக இருப்பாங்க. எல்லாம் மல்யுத்த பயில்வான்கள் மாதிரி இருப்பாங்க. 1000 ஆட்சியில் கேளிக்கை விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். 1000 ஆட்சியில் மெயினான ப்ரோக்ராம் ஓட்டப்பந்தயம், ஹை ஜம்ப், அந்த இது இந்த மாதிரி விளையாட்டு, இந்த மாதிரி இதுதான் முக்கியமாக இருக்கும். அதில் ஆட்களை தேர்ந்தெடுத்து, நல்ல நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இராணுவத்தில் ஆளுகளை சேர்ப்பாங்க. ஏன்னா தேவனுடைய ஆட்சினா இராணுவம் நிறையா இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் 1000 கோடி தூதர்கள் ஆண்டவர் வச்சுருக்கார். அதே மாதிரி 1000 ஆட்சியில் ஜனங்கள் பெருக 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 தேவனுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு, அல்லது தேவனுடைய மகத்துவத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 144,000 பேர் அதிகாரிகள், அப்புறம் பூமியிலேருந்து வர்ற ஜனங்கள்லேயும் இராணுவத்துக்கு ஆள் எடுப்பாங்க, அதே மாதிரி தூதர்களையும் இராணுவத்திலிருந்து சேவை செய்வாங்க. இப்படி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினாங்க கூட எங்கேயும் மனுஷன் தப்பிக்க முடியாது. தேவனுடைய கட்டளைகள் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கீழ்ப்படியாமல் போகிறவங்களுக்கு எங்கே திரும்பினாலும் அவங்கள வந்து அரசாங்கம் கவனிக்கும். நினச்ச மாதிரி ஊர் சுற்றுறதுக்கு போகிறது, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி இப்படின்னெல்லாம் நினச்ச மாதிரி ஓட முடியாது. யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ அந்தந்த திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். படிக்கிறவங்க படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணலாம், விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணலாம். எது எது மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்ச காரியம் இருக்கோ அதை நிறைவேற்றலாம். யாரையும் வந்து சர்வதிகார ஆட்சி பூமியில் நடக்காது. ஆண்டவர் மன விருப்பத்தின்படி விட்டுருவார். ஆனால் தேவனுடைய கட்டளை கண்டிப்பாக கீழ்ப்படிச்சாகணும். இப்படி இருக்கும்போது ஆயிரம் மண்டாட்சியினுடைய முடிவில் இந்த 7 வருஷம் சாத்தானை அவுத்து விட்ருவாங்க. அவுத்து விட்டுன்னு என்னாச்சு, நான் இப்படிப்பட்டாலும் அப்படி இப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த 1000 ஆண்டாட்சி அரசாங்கத்துக்கு விரோதமாக நாம் ஒரு காரியத்தை செய்யலாம், நம்ம தனியாக ஒரு கவர்மெண்ட் அமைக்கலாம், நான் தான் தலைவனாக இருப்பேன், நீங்கள்லாம் மந்திரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 7 வருஷம் என்ன பண்ணுவான், இந்த 1000 ஆண்டாட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்கள்லேயும் கீழ்ப்படியாதவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் இவங்க ஒன்று சேர்த்திடுவான். யார், லூசிஃபர். அப்போ கீழ்ப்படியாதவங்க 1000 ஆண்டாட்சியில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவங்க சாத்தானை பின்பற்றியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அமைதியாக விட்டுருவார். யார் யார் என்னென்ன போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பார், அமைதியாக விட்டுருவார். இப்போ இன்றைக்கி எப்படி மனசை எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் தேவனை பின்பற்றி வர்ற ஜனங்களை தேவன் தேர்ந்தெடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி 1000 ஆண்டாட்சியிலையும் அவங்க மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கலாம். கடைசி ஆகும்போது சாத்தான் 7 வருஷம் அவனை விடுதலை ஆக்கி விடுவார். அவன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாத எல்லா ஆளுக மேலேயும் அவன் தலைவனாக இருப்பான். தலைவனாக இருந்து தேவனுடைய அரசாங்கத்துக்கு விரோதமாக பயங்கரமான புரட்சி பண்ணுவான். புரட்சி நடக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, யுத்தம் செய்கிறதற்கு தேவ தூதர்கள் வரமாட்டாங்க, மனுஷர்களிருந்தும் போக மாட்டாங்க. யுத்தம் செய்வதற்கு தேவனே நேரடியாக இறங்கி அந்த எல்லா ஜனங்களையும் அக்னி நரகத்தில் போட்டுட்டு அந்த சாத்தானையும் பிடிச்சி அக்னி நரகத்தில் ஆண்டவர் போட்டுவார். அப்படி 1000 ஆண்டாட்சியினுடைய முடிவில் பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. எப்படி லூசிஃபர் வந்து பரலோகத்தில் இருக்கும்போது ஆராதனை தலைவனாக இருக்கும்போது அவன் தேவனுடைய சமூகத்தில் புரட்சி பண்ணானோ அதே மாதிரி புரட்சி 1000 ஆண்டாட்சியினுடைய தொடக்கத்திலையும் பண்ணுவான், 1000 ஆண்டாட்சி முடியும் போதும் பண்ணுவான். 1000 ஆண்டாட்சி முடியும் போது தான் சாத்தானை வந்து பிடிச்சி அக்னி நரகத்தில் போடுறது. வெளிப்படுத்தல் 20:5-9. போதும். 1000 ஆண்டாட்சியினுடைய முடிவில் சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர், கடற்கரை மணலத்தனையாக இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. 1000 ஆண்டாட்சியில் பழகி பெறுகிறாங்க ஜனங்க. பெரிய 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 வரும்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் சாத்தானை பின்பற்றி போகும்போது சாத்தான் அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய பக்கமாக சேர்த்துக்கிட்டு, நான் தலைவனாக இருப்பேன், நீங்களாம் மந்திரியாக இருங்க, நாமெல்லாம் ஒரு அரசாங்கத்தை அமைப்பேன்னு சொல்லிட்டு எங்கே வர்றான், பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பிரியமான நகரம்னா அது எருசலேம். எருசலேம் நகரத்தையும் எருசலேம் சுற்றி இருக்கிற இடத்தையும் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ணும்போது ஆண்டவர் நேரடியாக இறங்கி வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக்கி போச்சு. ஆயிரம் ஆண்டாட்சியினுடைய முடிவில் தீமை செய்கிறவர்களை தேவன் அப்படி பிரித்தெடுக்கிறார். வெளிப்படுத்தல் 20:10-15 வரை ஆண்டாட்சி ஜனங்களில் கடல் மனரத்தனையாக இருக்கிற ஜனங்கள் சாத்தானை பின்பற்றி அக்கினிக்கு இரையாகிறாங்க. மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே இருக்காங்க. மற்ற ஜனங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க நேரடியாக புதிய வனம் புதிய பூமிக்குள்ளே நேரடியாக பிரவேசிக்கிறாங்க. அந்த பிரவேசிக்கிற ஜனங்களில் 1000 ஆண்டாட்சிக்கு முன்பதாக இந்த பூமியிலிருந்து பிரவேசித்த ஜனங்களும் இருப்பாங்க, 1000 ஆண்டில் பிறந்தவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி அக்னி நகரத்துக்கு போகிறவங்க இந்த 1000 ஆண்டாட்சியில் பிரவேசித்த ஜனங்களும் இருப்பாங்க, 1000 ஆண்டாட்சியில் பிறந்தவங்களும் அநேகம் பேர் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவாங்க. அப்போ தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படிஞ்சால் போதும், அவங்களுக்கு மரணம் இல்லை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் மரித்தோர் அப்படின்னா 1000 ஆண்டாட்சிக்கு முன்ன வர மறித்தவங்க, அப்புறம் 1000 ஆண்டாட்சியில் மரணம் குறைவாக தான் இருக்கும், அப்படிப்பட்டவங்களும் உயிர் தெழுவாங்க. உயிர் தெழுந்து அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். அப்போ அந்த நியாயந்தீர்க்கப்படுறதில் அநேகர் நித்திய ஜீவனுக்கும் அநேகர் நித்திய நரகத்துக்கும் அநேகர் நித்திய இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். இப்படி 3 வகையான ஜனங்கள் எழுந்திருப்பாங்க. அதில் முதல்ல நித்திய ஜீவனுக்கு போகிறது யாருங்கிறத பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7:9-15 வரை ஆனால் போதும், 1000 ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மரித்த ஜனங்களில் யார் யார் நித்திய ஜீவனுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ 1000 ஆண்டாச்சிக்கு முன்னாக உபத்திரவ காலத்தில் அநேக பேர் மரிச்சிருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு போனதுனால நிறைய பேர் வந்து மரிச்சிருப்பாங்க. அப்போ 1000 ஆண்டாச்சு தொடங்கிறதுக்கு முன்பதாக எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த உபத்திரவ காலத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவங்க, கடவுளை அறியாதவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களால் இயன்ற நன்மைகளை உபத்திரவ கால ஊழியத்துக்கு செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். இப்படி உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிற சமயத்தில் அநேகர் வந்து அவங்கள வந்து துன்பப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவங்க வந்து உலகத்தை வந்து மோசம் போக்குறவங்க. ஏன்னா அந்த 144,000 பேர் ஊழியம் செய்யும்போது இந்த ஜனங்களை வந்து அநேக நியாய தீர்ப்பினுடைய செய்தி அறிவிப்பாங்க, அநேக வாதிகளை கொண்டு வாதிப்பார்கள், அவங்களால வந்து ரொம்ப ரொம்ப உபத்திரம் இருக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதே பாவம்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவெடுத்துட்டு நிறைய பேர் வந்து இப்படி உதவி செய்ய போகிறவங்கள உபத்திரப்படுத்துவாங்க. ஆனால் தேவனுக்கு பயந்தவங்க ரகசியமாக உதவி செய்வாங்க. இப்படி அந்த உபத்திரவ காலங்களில் 144,000 பேர் வரிசையில் வரப்போகிற அநேக ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் இருந்து பல உதவிகள் வந்து குமியும். அந்த அதனால தான் இவங்க ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி இந்த ஊழியத்துக்கு உதவி செஞ்ச ஜனங்களை மற்ற புறஜாதிகள் அவங்கள உபத்திரப்படுத்தி கொலை செய்வார்கள். அப்போ 144,000 பேரையும் உபத்திரப்படுத்தி கொலை செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிற ஜனங்களையும் இந்த ஜனங்கள் அப்படின்னா மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்கள் அல்லது அந்திகிறிஸ்தினுடைய அற்புத அடையாளங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசிகளை பின்பற்றுகிற ஜனங்கள் இந்த மாதிரி மற்றவர்களை உபத்திரப்படுத்துவார்கள். அது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினால் அந்த ஸ்திரீ வந்து வெறி கொண்டிருந்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்து வெறியாக இருந்துக்கிட்டு உபத்திரவ காலத்தில் வந்து அநேக பேரை கொலை செய்வாங்க. இவங்க எல்லாரும் 1000 ஆண்டாச்சு முடியும் போது தான் அவங்கள அடையாளம் காண முடியும். 1000 ஆண்டாச்சு முடியும் போது இவங்களை உயிர்த்தெழுந்து இவங்களை நியாயம் தீர்க்கும்போது தான் தெரியும் இவங்க தேவனுக்காக மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆண்டவர் அடையாளம் காண்பார். அப்படி வந்து மரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன கூடாத திரளான ஜனங்கள் பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அரசாங்க அதிகாரிகளை வர முடியாது, அவங்க தேவாலயத்தில் இருப்பாங்க. அவங்க நித்திய நித்தியமாக தேவாலயத்தில் அவங்க இருப்பாங்க, தேவனை ஆராதித்து கொண்டு இருப்பார்கள். அப்படியாக 1000 ஆண்டாட்சியினுடைய முடிவில் தான் இந்த இரத்த சாட்சியாக மறித்த சாதாரண ஜனங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படியாக 1000 ஆண்டாட்சியினுடைய முடிவிலே நித்திய ஜீவனுக்கென்று எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் பரலோகத்தில் வந்து சேர்வார்கள். வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்தல் 3:5. போதும். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர் எழுதப்படும். அப்போ அவங்கெல்லாம் எங்கே வந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணக்கூடாத திரளான ஜனங்களுடைய வரிசையில் தான் அவங்க வந்திருப்பாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க எல்லாமே இந்த எண்ணக்கூடாத திரளான சாட்சிகளுடைய வரிசையில் தான் வருவாங்க. இந்த 144,000 பேரெல்லாம் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னா ஞாபக புஸ்தகம். ஏன்னா தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறதுனால தான் இவங்க அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களை ஞாபக புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுவார்கள். அப்படின்னா 144,000 பேருடைய பெயர்கள் வந்து ஞாபக புஸ்தகத்தில் தான் எழுதப்படும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க எல்லாருமே தேவனுடைய பிரமாணத்தின்படி ஜெயம் கொண்டவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தீமையை ஜெயம் கொண்டவர்கள் அல்லது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்கள். இப்படியாக தேவன் வந்து அநேகரை ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதவர் பட்டவர்களாக அடையாளம் காண்கிறார். வெளிப்படுத்தல் 13:8. மிருகத்தையும் கள்ள தீர்க்க தரிசியும் யார் வணங்குவாங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிருந்த ஜனங்கள், அவங்க தான் அந்த மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் பின்பற்றுவார்கள். குறிப்பாக மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவினால் நடைபெறும் அற்புத அடையாளங்களையும் பின்பற்றுவார்கள். அப்போ அற்புத அடையாளங்களை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்படாதவர்கள். இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. நித்திய ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவர்கள் வேற, அற்புத அடையாளங்களை தேடி அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களை தேடி உலகம் முழுவதும் நடந்துட்டுருக்கிறது வேற. அதனால் நம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பரலோகத்தில் இடமில்லை. அதே மாதிரி இங்கே அற்புதங்களை பின்பற்றி போகிற ஜனங்கள் எல்லாருமே கடைசியில் அந்தி கிறிஸ்து கூடையும் கள்ள தீர்க்க தரிசனம் கூடையும் நரகத்துக்கு தான் போகிறாங்க. அதனால் அற்புத அடையாளம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியமானது, அது நித்தியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வெளிப்படுத்தல் 17:8. போதும், சோத்ரா. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எந்த மிருகம் இது? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. இல்லையே, இல்லை இல்லை இல்லை, சாத்தான் இல்லை. இது ஆமாம் இருக்கு. ஆனால் இந்த அற்புதங்களை செய்கிற ஆவிகள் வரும்போது சாத்தான்கிட்டருந்து ஒரு ஆவி வருது, மிருகத்துக்கிட்டருந்து ஒரு ஆவி வருது, கள்ளத்திற்கு தசிக்கிட்டிருந்தும் ஒரு ஆவி வருது. அப்போ மூணு பேர் மூணு இல்லை. அந்த வசனம் எங்கே இருக்கு எடுத்து படிப்போம். மூணு பேருடைய வாயிலிருந்து மூணு விதமான அசுத்தாவிகள் புறப்பட்டது. வெளிப்படுத்தல் 16:13-14. போதும். அப்போ வலுசேர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து ஒரு அசுத்தாவி வருது, மிருகத்தினுடைய வாயிலிருந்து ஒரு அசுத்தாவி வருது, கள்ளத்தீர்க்க தரிசனுடைய வாயிலிருந்து ஒரு அசுத்தாவி வருது. அப்போ மூணு பேரும் மூணு. அப்போ நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது இப்படி மூணு ஒன்று தான், மூணு வேற வேற. சாத்தான், மிருகம், கள்ளத்தீர்க்க தரிசி. மக்கள் அது வந்து வேற, இது வந்து வேற. இப்போ மூணு பேருடைய வாயிலிருந்து மூணு வசத்தாய் வருது. அப்போ வலுசற்பங்கிறது சாத்தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். மிருகம் அதான், அந்த மிருகம் என்னன்னு வேண்டாம், அதான் இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த மிருகத்தை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். கள்ளத்தீர்க்க தரிசி எல்லாத்துக்கும் தெரியும். மிருகத்தினுடைய வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்க தரிசியின் வாயிலிருந்தும் அப்போ சாத்தானையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் அடையாளம் கண்டாச்சு. இப்போ மிருகம், மிருகம்னா என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அதான் மூணு அசுத்தாகி தான் வந்திருக்குது. அந்த மிருகம் என்ன மிருகம் பார்ப்போம். அது எப்படி சொல்ல இல்லை, ஒரு ஆள் ஆளை பற்றி தான் வருது. இப்போ எப்படி சாத்தானுங்கிறது ஒரு ஆளத்துவம் இல்லையா? இல்லை அந்தி கிறிஸ்து. ஆமாம், அந்தி கிறிஸ்து. நீ கண்ட முருகம் முன்னே இருந்தது. இப்போ முன்னே இருந்ததுன்னு எப்படி அந்தி கிறிஸ்து எப்படி முன்னால் இருந்தா? இப்பொழுது இல்லை. அந்தி கிறிஸ்துங்கிறது கரெக்டு, அந்தி கிறிஸ்துங்கிறது கரெக்டு. அந்தி கிறிஸ்து எப்படி முன்னால் இருந்தான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியில் தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுப்பி அதை வந்து செயலிழக்க செய்து அதை வந்து ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக உபயோகப்படுத்தினார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்து. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படி வெளிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய எல்லா கிரியலையும் நிகரகம் பண்ணி அல்லது அதை வந்து செயலிழக்க செய்து அதிலிருந்து நன்மையான காரியங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இருக்குல்ல, அந்த சரீரத்தை, சரீரத்தில் ஒரு ஆவி இருக்குது, அந்த சரீரத்தில் இருக்கிற ஆவி தான் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. அப்போ அந்த ஆவியை வச்சு அற்புத அடையாளங்களை செய்யும்போது என்ன பூமியின் குடிகள் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆள் வந்து திரும்பவும் வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பினால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை செயலிழக்க செய்து அதன் மூலம் தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சரீரம் வந்து சாத்தானுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா பாதாளத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். அந்த பாதாளத்திலேருந்து அந்த ஆவி வந்து திரும்ப என்ன பண்ணுது? அற்புத அடையாளங்களை செய்ய வருது. அதனால தான் இந்த மிருகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அப்படின்னா தேவன் வந்து எப்படி ஏன் அதை விட்டுருக்காருன்னா, ஜனங்கள் அற்புத அடையாளத்தை விசுவாசித்து ஆண்டவர் பக்கம் வர்றாங்களா அல்லது உண்மையான நித்திய ஜீவ வசனங்களை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத அடையாளம் காண்பதற்காக ஆண்டவர் வந்து உபத்திரவ காலத்தில் இந்த 3 அற்புதங்களை செய்கிற ஆவிகளை ஆண்டவர் விட்டுட்டார். அப்போ அற்புதங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படின்னா சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பின்பற்றுகிற ஜனங்களெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்காங்க. அதே மாதிரி தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு வருகிற ஜனங்கள் இன்னொரு கூட்டமாக இருக்காங்க. அப்போ இந்த சாத்தானை பின்பற்றுகிற ஜனங்களும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களும் கள்ளத்தீர்க்க தரிசியை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் இந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் அல்லது உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு விரோதியாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 3 ஆவியை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் தேவ ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரங்களை உபத்திரப்படுத்துகிறாங்க. அப்படியாக அந்த அற்புத அடையாளங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் தேவனை விட்டு அகன்று போய் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிறாங்க. அது மாதிரி தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்கிறார்கள். பிலிப்பியர் 4:3 பிலிப்பியர் 4:3
போதும். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக ஜனங்களுடைய பெயர் வந்து
உத்தியோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 144,000 ஊழியக்காரங்க இல்லாமல் அநேக நீதிமான்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா ஆதாமிலிருந்து இருக்கிற அநேக நீதிமான்களும் இருக்காங்க. அவங்களுடைய எல்லா பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது 1000 ஆண்டாட்சி முடியும் போது தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இந்த பெயர் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6:2-3 போதும். அப்படின்னா 1000 ஆண்டாட்சியில் 144,000 பேர் தான் மனுஷர்லேயும் நியாயம் தீர்ப்பாங்க, தேவதூதர்லையும் நியாயம் தீர்ப்பாங்க. 1000 ஆண்டாட்சியில் நியாயம் தீர்க்கிற வந்து 144,000 பேர் நியாயம் தீர்ப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஜட்ஜ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அப்படி இல்லைன்னா சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ சர்வதேச நீதிமன்றத்தில் யார் வந்து பெரிய ஜட்ஜாக இருப்பா 1000 ஆண்டாட்சியில்? மோசே. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆமாம், நீங்கள் நம்பின மோசையே உங்களை நியாயம் தீர்ப்பான். ஏன்னா மோசே தான் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கினார். அதனால 1000 ஆண்டாட்சி முழுவதும் மோசே தான் ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். 1000 ஆண்டாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் மோசே இருந்து தான், மோசையும் 144,000 பேர் தான் இந்த தேவதூதர்லையும் நியாயம் தீர்ப்பாங்க. அதனால் 1000 ஆண்டாட்சிக்கு முன்பதாகவே நியாய சங்கம் உட்காந்துடும். இந்த நியாய சங்கம் உட்காந்து 1000 ஆண்டாட்சி முடியும் போதும் இந்த நியாய சங்கம் உட்காந்து மறுத்தவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கும். அப்படி மோசையினுடைய தலைமையில் தான் இந்த நியாய தீர்ப்பு சங்கம் அமரும். அதில் 144,000 பேர் தூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள். யோபு 4:18 அப்படின்னா தூதர்கள் மேலே அவங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த தப்பை கண்டுபிடிச்சி அவங்கள வச்சிருக்கிறார். அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு தன்னுடைய குமாரனை தான் அனுமதிக்கிறார். தேவன் எதையும் செய்யறதில்ல. தேவன் யார் அனுமதிக்கிறார்னா தன்னுடைய குமாரர்களை தான் தேவதூதர்களை நியாய தீர்ப்பு செய்வதற்காக தேவன் அனுமதிக்கிறார். அப்படின்னா தூதர்கள் வந்து நல்லவங்க கிடையாது. தூதர்களில் கீழ்ப்படியாமல் போன தூதர்கள் இருக்காங்க, தவறு செய்கிற தூதர்கள் இருக்காங்க. 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை அப்போ பாவம் செய்த தூதர்கள் என்ன பண்ணுறாரு? அவங்கள வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டார். இப்போ எப்போ வர்றாங்க? 1000 ஆண்டாட்சி முடியும் போது அவங்க எல்லாம் வர்றாங்க. அப்போ இந்த தூதர்களில் அக்னி நிலையத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க, நித்திய ஜீவனுக்குள்ள போகிறவங்களும் இருக்காங்க. தூதர்களில் அக்னி நரகத்துக்கு போகிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த பூமியில் நேரடியாக அக்னி நரகத்துக்கு போகிறவங்க 1/3. அதே மாதிரி தூதர்களில் நேரடி அக்னி நரகத்துக்கு போகிறதுல 1/3. ஏன்னா 3 லீடரில் 1 லீடர் வந்து கீழே விழுந்துட்டார், வொர்ஷிப் லீடர். அப்போ வொர்ஷிப் லீடர் கீழே விழுகும்போது என்ன ஆகும்? அவர் தனக்கு கீழே இருக்கிற எல்லா ஆளுகளையும் தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்துட்டார். அதனால் மூணில் ஒரு பங்கு தூதர்கள் புரட்சி பண்ணி தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் நாசம் பண்ணினார்கள். அதனால் அந்த சுமார், நான் சொல்கிறது சுமார், மூணில் ஒன்று தூதர்களாக தான் இருக்கணும் சுமார். எப்படி ஜனங்களில் மூணில் ஒரு பங்கு அக்னி நேரத்துக்கு நேரடியாக போகிறாங்களோ அதே மாதிரி மூணில் ஒரு பங்கு தூதர்கள் அக்னி நேரத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. யூதா 1:6, யூதா 1:6, ஆதி மேன்மை அப்படின்னா தூதர்களுக்கு ஒரு பதவியில் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, இந்த என்ன வேலை செய்யணும் இப்படி இப்படி இருக்கணும்னு. அதெல்லாம் விட்டு போட்டு என்ன பண்ணுறான் அவங்கள வந்து, ஆமாம், ஆதாம் முதல் நோவா வரை இருக்கிற காலகட்டங்களில் தூதர்கள் பூமியிலே வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இருக்காங்க, ஜனங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தூதர்கள் வந்து பூமியில் ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற சமயத்தில் என்ன ஆச்சுன்னா அநேக தூதர்கள் மனுஷருடைய சாயலாக மாறினார்கள். அப்படின்னா மனுஷர் கூட பேசும்போது மனுஷ மாதிரி இருந்து பேசுனா தானே அவங்க கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுறான், மனிதனுடைய உடலை அவர்கள் எடுத்தார்கள். அப்படின்னா உருமாற்றம் அடைந்தார்கள். அப்படி உருமாற்றம் அடைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற சமயத்தில் அநேகம் பேர் கீழ்ப்படியாமல் போய் இந்த பூமியில் இருக்கிற குமார்த்திகளை தங்களுக்கு மனைவிகளாக கொண்டார்கள். ஆமாம், 1:2. இப்போ இந்து புராணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்து புராணங்களில் ராமாயணம் பகவத்கீதை இந்த மாதிரி இந்து புராணங்கள் இருக்கிறது எல்லாமே உண்மையான சம்பவம். ஒருத்தனுக்கு 4 கை, ஒருத்தன் பலசாலியாக இருந்தான், ஒருத்தன் வந்து நல்ல வில்வித்தக்காரனாக இருந்தான் அப்படின்னு நிறையா வந்து புராணங்களில் கதையெல்லாம் வருது. அந்த எல்லா கதையுமே ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் நடந்த சம்பவங்கள். அந்த இந்த இப்படி வந்து தேவதூதர்கள் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்க கூட சேர்ந்து பாவம் செய்தபடியினால்தான் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழித்தார். அப்போ தூதர்களும் அதில் அழிக்கப்பட்டார்கள், ஜனங்களும் அதில் அழிக்கப்பட்டார்கள். இதே அப்போது எப்படி ஜனங்கள் கூட தேவதூதர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி 1000 ஆண்டு ஆட்சியிலையும் ஜனங்களும் இருப்பாங்க, 144,000 பேர் இருப்பாங்க, அதே மாதிரி தூதர்களும் இருந்து ஆட்சி செய்வார்கள். அப்போது ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருந்து கீழ்ப்படியாமல் போன தூதர்களில் அடையாளம் காணப்பட்டு அவர்களை அக்னி நரகத்துக்கு நேராக நியமிப்பது. அப்போ இது யார் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர் தான் இந்த நியாயத்தீர்ப்பு செய்கிறாங்க. எரேமியா 17:13, எரேமியா 17:13. அநேகம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, நல்ல மனசராக கொஞ்ச நாள் வாழ்வாங்க. எப்படி வந்து விதையானது கற்பாறையில் விழுகும்போது அது நல்லா கொஞ்சம் பிடிச்சி வேர் பிடிச்சி வளரும். உலகத்தினுடைய கவலையும் கஷ்டமும் வரும்போது அவங்க வந்து விசுவாசத்தில் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. இப்படி ஆண்டவரை பின்பற்றிட்டு பின்வாங்கி போனவர்கள் இந்த பூமியில் அவங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா முன்னிலைமையிலும் பின்னிலைமை ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும். பத்தாவதுக்கு அவர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பெயர் பிரிக்கப்படும். பத்தாவதுக்கு அவங்க பெயர் பூமியில் எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். அதனால் அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அல்லது பரிசுத்தாவியை பெற்று, பரம அழைப்பை பெற்று, எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்று, நித்தியமான நித்திய ஜீவ வார்த்தைகளை பின்தொடர மனதில்லாமல் உலக ஆசையினாலும் கவலையினாலும் பின்வாங்கி போயவருடைய பெயர் வந்து புழுதியில் எழுதப்படும். சங்கீதம் 69:21-28. அப்போ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் பிரிக்கப்பட்டு போவதாக. யார் இது? இப்போ வாசிதிலிருந்து நாம் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? அது எப்படி கிறிஸ்துவர்? கரெக்டு. அது யார் கசப்பு கலந்து கொடுத்தது? எப்படி கசப்பு கலந்து கொடுத்தாங்க? ஆமாம், அன்னைக்கு கொடுத்தாங்க, அது கரெக்டு. இன்றைக்கி எப்படி கொடுக்குறாங்க? அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பான பானத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிற ஜனங்களுக்கு கலப்படமான வசனத்தை போதித்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடி ஓடுகிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை வந்து சபிக்கிறார். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையமாக இருக்க கடவுது. அவருடைய பந்தினா என்னவா இருக்கும்? சாப்பாடு. சொல்லுங்க பாப்பா, யாரு பந்தினா? அவருடைய பந்தினா என்ன? இல்லை, சபை பந்தினா கரெக்டான அர்த்தம். அது எல்லா பக்கமும் தான் நடக்குது. அது எல்லா பக்கமும் தான் நடக்குது. ராபோஜனம். அவருடைய பந்தினா ராபோஜனம் எடுத்தா போது நீங்கள் பரலோகத்துக்கு போயலான்னு உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கலப்படமான உபதேசத்தை போதிக்கிறவருடைய ராபோஜனம் என்ன பண்ணுறாரு? ஆமாம், ராபோஜனமே அவனுக்கு வந்து கண்ணியாக மாறிடுச்சு. அப்படின்னா அவனுக்கு சுருக்காக மாறிடுச்சு. இங்கிலீஷில் சொன்னால் ட்ராப். ட்ராப் அப்படின்னா அவனை வலிக்கு விழுகிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் எதை பண்ணிட்டார்னா இந்த ராபோஜனத்தை உருவாக்கி விட்டார். ஓ, நீ எழுத்தின்படி சாப்பிட்டுட்டு நீ நீதிமானாகன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இவன் விருப்பத்துக்கே விட்டு அவனை அதுலேயே வலிக்கு விழுக வச்சுட்டாரு. அப்படி இன்றைக்கி நிறைய பேர் ராபோஜனம் எடுக்கிறதுக்கு ஓடோடி போகிறாங்க. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆனால் அதை பிரசங்கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எழுத்தின்படி ராபோஜனம் எடுத்தால் போதும், நேராக பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராபோஜனமே உனக்கு வலிக்கு விழுகிறதுக்கு ஒரு இடமா இருக்கட்டும். அதே மாதிரி அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாக இருக்க கடவுது. இப்படி எழுத்தின்படி ராபோஜனம் அடுத்து எழுத்தின்படி நீதிமானாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க. அந்த பணமும் அவங்களுக்கு அவங்களுக்கு வலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சுருக்கா மாறிடுது. அப்புறம் அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது அப்படின்னா ஆவிக்குரிய தரிசனமே இருக்காது. இங்கே வந்து சாப்பாட்டிலேயே வந்து கலப்படம் பண்ணியாச்சுன்னா அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரத்திலே கலப்படம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு கண் தெரிய மாட்டேங்குது. இங்கே கொடுக்குறவனுக்கு என்னாச்சு, இவனுக்கும் கண் தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா ஆவிக்குரிய தரிசனம் இவர்களுக்கு இல்லை. அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அன்பேலன்ஸ்ட் அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் இடுப்புகளை தள்ளாட பண்ணும் அப்படின்னா ஒரு நிலை இல்லாமல் பேசுவாங்க. இதுவும் அதுவான பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒழுங்காக இருந்து பேச மாட்டான். அங்கேம்மா அங்கேம்மா அங்கேயும்மா இங்கேயும்மா இதுவும்பா அதுவும்மா ஒன்றும் இருக்காது. ஆமாம், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆ, குழப்பவாதி. ஒரு இடத்துல உட்காந்துருந்து பேச மாட்டான், அமைதியாக நல்லா தடுமாறி இருந்து தான் பேசுவான். அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உம்முடைய கோவாக்கினை அவர்கள் மேல் தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கிடவது, அவர்கள் கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. வாசஸ்தலனா அவனுடைய பதவி பாழாக கிடவது, அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. அப்படின்னா இல்லை 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 இல்லை, அவங்க சபைக்கு யாரும் வரக்கூடாது. அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக அப்படின்னா கூடாரம் சபை, அந்த மாதிரி சபைக்கு யாரும் வரமாட்டாங்க. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே அப்படின்னா என்ன, தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. கரெக்டாக சொல்கிறார். ஏதாவது ஒரு ஆபத்து கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவானேன்னா மற்றவனெல்லாம் கூட சேர்ந்துக்குவான். இல்லை, அவனாவது சாதகமாக தான் பேசினான். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து எள்ளி நகையாடுவார்கள். தேவன் ஒரு மனுஷனை பரிசோதிக்கும் போது பல சோதனைக்குள்ளே அனுப்பி பல வியாதிக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் அனுப்பி அவனை சுத்திகரிப்பார். இந்த சமயம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான், தன்னுடைய பழியை தீர்த்துக்கிறதுக்கு, ஆமாம் நீ ஆண்டவர் விட்டு வெளியில் போன பாரு, நாங்களாம் பரிசுத்தமாக இருக்கோம் பாரு, உனக்கு தான் நியாய தீர்ப்பு வந்திருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெரிய மனுஷன் ஆவாங்க. அப்படி பெரிய மனுஷன் ஆகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து அந்த மாதிரி பரியாசம் பண்ணுறவங்கள தான் போட்டு அடிக்கிறாரு. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு பெற்றுக்கொண்டு அது பொறுமையாக இருந்து சோதனை சகிச்சு வர்றவன் வந்துடுவான். ஆனால் இந்த சோதனையை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மனுஷன் சோர்ந்து போகும்போது, கஷ்டத்துக்குள்ளே போகும்போது, அல்லது வியாதிக்குள்ளே போகும்போது மற்றவன் பரியாசம் பண்ணுறதுக்கு போனானா அதே மாதிரி வியாதியும் கஷ்டமும் துன்பமும் அவனுக்கு வரும், அதை விட அதிகமாகவே வரும். சத்துரு தான், இது வந்து சத்துரு கிடையாது. இவங்க கூட தெரிஞ்சவங்க அவ்வளோதான். ஆனால் அவங்கள வச்சு இவன் நல்ல பேராக எடுக்கிறதுக்கு பார்ப்பான். நீ இப்படி இருந்த, நாங்களாம் எவ்வளோ நீதிமானாக இருக்கிறோம், அதனால தான் ஆண்டவர் எங்களையெல்லாம் விட்டுட்டாரு, உன்னை மட்டும் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே பெரிய மனுஷனாக பார்ப்பான். அப்படி இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிகமாக தான் வரும். அப்புறம் அவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்து எட்டாது இருப்பார்களாக. அப்படின்னா தேவனுடைய நீதினு ஒன்று இருக்குது, மனிதனுடைய நீதினு ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறவங்க தேவனுடைய நீதிக்கு வரமாட்டாங்க, அவங்க மனிதனுடைய நீதிக்குள்ளாகவே தான் அவங்க நிலைத்திருப்பார்கள். பத்தாவதுக்கு ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவர்களுடைய பெயர் பிரிக்கப்படும், நீதிமான்களுடைய பெயர் அவர்கள் எழுதப்படாமல் இருக்கும். அப்படி வந்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத துன்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா தேவனை அறிந்து பின்வாங்கி போகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே கசப்பு கலந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், அல்லது தேவ ஜனங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிற ஜனங்கள், இந்த மாதிரி எல்லா ஜனங்களும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் அக்னி நரகத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. வெளிப்படுத்தல் 22:18-19, வெளிப்படுத்தல் 22:18-19, போதும். அப்போ ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுக்குறவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கூட்டி அல்லது குறைச்சி வெளியில் பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நித்திய நரகம்தான் கிடைக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தையில் உள்ளபடி பிரசங்கம் பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி வாசித்து அந்த வார்த்தையிலிருந்து தான் தேவனுடைய வசன வியாக்கியானங்களை சொல்லணும். 1-2 வசனத்தை வாசிட்டு மொத்தமாக ஒரு கதை சொல்லிட்டு போனால் அவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்படியாக தேவன் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களை தனியாக வச்சிருக்கிறார், தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை அக்னி நரகத்தில் போடுகிறார். இதெல்லாம் 1000 ஆண்டாட்சியினுடைய கடைசியில் இதெல்லாம் நடக்கும். சோத்திரம். இந்த வாரத்தோட இந்த வசன பகுதிகள் முடிந்தது. அடுத்த வாரம் மோட்சத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் இடையில் இருக்கிற ஜனங்கள், ஒரு வகை ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஜனங்கள் என்னங்கிறத நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.